நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் போராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய் நமஹ. இன்றைய சத்சங்கம் கடந்த சனி ஞாயிறு தினங்களில் எங்களுடைய கிரியா யோகம், சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தின் சாதனைக்கு அடிப்படையாக தேவையான சில விடயங்களை, சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கைகளிலிருந்து வந்த விடயங்களை எடுத்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றையான் சத்சங்கம் அமைகின்றது. நாங்கள் போன வகுப்பில் பார்த்தவற்றை மிக விரைவாக ஒரு மீள்பார்வை செய்து விடுவோம். அதாவது, நாங்கள் சமயங்களை பற்றி பார்த்தோம் சென்ற வாரம். இந்த சமயங்களின் அடிப்படை, இந்த சமயங்களின் வேறுபாடு, ஒவ்வொரு சமயங்களும் எத்தனை பொருள்களை கொண்டுள்ளது என்பதை வைத்தே அமைந்திருக்கின்றது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கை சொல்கின்றது. அடுத்ததாக பார்த்தோம், வேதாந்தம் சித்தாந்தம் என்ற ரெண்டு நிகழ்வுகளையும் பார்த்தோம். வேதாந்தம் என்பது கடவுள் மட்டும்தான், அது ஒரு பொருள்தான் என்று சொல்கின்றது. சித்தாந்தம் ஐந்து பொருள்களை கொண்டது, பதி, பசு, பாசம், பாசத்தினுள் ஆணவம், கண்மம், மாயை என்று பார்த்தோம். அதுக்கடுத்ததாக பார்த்தோம், பொருள் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கும்போது, பொருள் என்றால் குணங்களால் ஆனது என்று பார்த்தோம். அதைத் தொடர்ந்து உலகம் என்றால் என்ன என்று அடுத்த கேள்வியை கேட்டு பார்த்தோம். உலகம் என்றால் பொருட்களை கொண்டது உலகம், ஆனால் பொருட்கள் என்றால் குணங்களை கொண்டது, ஆகவே உலகம் என்பது குணங்களால் ஆனது என்று பார்த்தோம். இந்த உலகத்தில் என்ன இருக்கின்றது என்று பார்க்கும்போது, பொருள் இருக்கின்றது என்று மாத்திரம் தான் யோசிப்போம் என்று இல்லை, பொருள் மாத்திரமல்ல சொல்லும் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் கூறுகின்றன என்று பார்த்தோம். அதாவது, பொருள் உலகம், சொல்லுலகம் உலகத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த சொல்லுலகம் மிகவும் முக்கியமானது. இந்த சொல் இல்லாவிட்டால் எங்களுடைய அறிவை வளர்க்க முடியாது, ஞானத்தை நோக்கி போக முடியாது. ஆகவே இந்த சொல்லுலகம் என்பதும் மிகவும் முக்கியமானது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்தோம். வாழ்க்கை என்றால் என்ன என்று பார்த்தோம். அனுபவம்தான் வாழ்க்கை என்பதை பார்த்தோம். வாழ்க்கை என்பது என்ன மாதிரி நடைபெறும் என்று பார்க்கும்போது, அதற்கு இடம் தேவை, பொறியியல் தேவை, உடல் தேவை என்று இந்த மூன்று நான்கு விடயங்களை பார்த்தோம். அதைத்தான் நாங்கள் பின்னர் தனு கரண புவன போகம் என்று படிக்கப் போகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய அனுபவம் என்றால் என்னென்று பார்த்தோம். இந்த அனுபவம் எதனால் வருகின்றது என்று பார்த்தோம். அது இன்ப துன்பங்களின் நுகர்வுதான் அனுபவம் என்றதை பார்த்தோம். அடுத்ததாக வாழ்க்கைக்கு இடைய இன்னொரு வர விளக்கணமும் பார்த்தோம், வாழ்க்கை என்றால் அறிவு விளக்கம் என்று. மற்றது இன்னொரு விடயத்தையும் பார்த்தோம், பொருளை நுகர்வதற்கு என்ன தேவை, இந்த உலகில் இருக்கும் பொருளை நுகர்வதற்கு என்ன தேவை என்று பார்த்தபோது எங்களுக்கு பொருள் தேவை, அதை நுகர்வதற்குரிய தகுதி தேவை, அதை விட அதை நுகர்வதற்குரிய கருவிகள் தேவை என்று பார்த்தோம். பொருள் எப்படி தோன்றுகின்றது என்பதை பார்த்தோம். இன்னொரு பொருளிலிருந்து தான் அது தோன்றுமே தவிர அது தானாக தோன்றாது, இருக்கும் பொருளிலிருந்து தான் அது தோன்ற வேண்டும் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கையை பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த நிலைகள், ரெண்டு நிலைகள் இருக்கென்று பார்த்தோம். ஒன்று காரண நிலை, ஒன்று காரிய நிலை. காரணம் இல்லாமல் ஒரு காரியங்களும் நடைபெறாது என்பதை பார்த்தோம். அது அடுத்தது பார்த்தோம். அதற்கு மேலாக ஒரு முக்கியமான ஒரு சொற்கள், சொற்றொடர்கள், நிகழ்வுகள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கையில். அதை சக்காரியவாதம் என்று சொல்கிறார்கள். அதாவது இல்லாத பொருள் ஒருபோதும் தோன்ற முடியாது, உள்ளது அழியாது, உள்ளது சிறக்கும் என்று இந்த மூன்று கொள்கைகளையும் கொண்டது சர்க்காரியவாதம். இதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் முழுமையாக எல்லா இடங்களிலும் பார்க்கப் போகின்றோம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக பொருளின் நிலை மாற்றத்தை பற்றி பார்த்தோம். ஒரு பொருளின் நிலை மாற்றம் எப்படி ஏற்படுகின்றது, அதையும் காரண காரியத்திற்கு கீழாகவே பார்த்தோம். அதற்கு நீரை உபமானமாக எடுத்து பார்த்தோம். குளிர்நீரும் அதை சூடாக்கினால் சூடாகும் போது சுடுநீரும், அது குளிர விட்டால் மீண்டும் குளிர்நீராக மாறுவது என்பதை உதாரணமாக பார்த்தோம். அடுத்ததாக இந்த சர்க்காரிய இந்த பொருள் நிலைகள் மூன்று நிலையை உடையது, அதாவது தோன்றும் நிலை, நிற்கும் நிலை, அழியும் நிலை என்று பார்த்தோம். இப்படியாக பார்த்து கடைசியாக பொருளின் இயல்புகள் எப்படியாக இருக்கும் என்பதை பார்த்தோம். பொருளுக்கு ரெண்டு இயல்புகள் உண்டு, ஒன்று பொது இயல்பு, மற்றது சிறப்பியல்பு என்று பார்த்தோம். இப்படியே பார்த்து எங்களுடைய கடைசி ரெண்டு சத்சங்கத்திலும் இவ்வளவு விடயங்களையும் விரிவாக பார்த்து போட்டு இன்று நாங்கள் அடுத்த நிலைக்கு செல்கின்றோம். எங்களுடைய சாதனைக்கு தேவையானவற்றை சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கையிலிருந்து எடுத்து கொண்டிருக்கின்றோம் சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய உதவியுடன். அடுத்த நிலை என்னவென்றால், எங்களுக்கு வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியை சைவ சித்தாந்த பேராசிரியர் கேட்கின்றார். அதாவது வாழ்க்கையில் எங்களுடைய நோக்கம் என்ன, எல்லாருடைய நோக்கமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கின்றது என்று அடுத்த கேள்வியை கேட்டோமாக இருந்தால், இது பொருள்களில் இருந்து கிடைக்கின்றது. ஆகவே இந்த பொருள்களை நாங்கள் உள்நோக்கி போகும்போது அதில் ஒரு விடயத்தை காணலாம். அதாவது நாங்கள் பானை உபமானத்தை எடுத்தோம். மண்ணிலிருந்து பானை செய்யப்படுகின்றது, அந்த பானையை உடைத்தவுடன் மீண்டும் அது மண்ணாகின்றது என்று. அதே போல் இந்த பொருள்களை உள்நோக்கி பார்த்து கொண்டு போவோமாக இருந்தால், அது சிறு சிறு துகள்களாகின்றது, அந்த துகள்களாகி முடிவில் அது அணுக்களாகின்றது என்று சொல்லலாம், ஸ்மால் ஆட்டம். அந்த அணுக்கள் ஒரு தொகுதியாகும் போது அது சக்தியாகின்றது, அட்டமிக் எனர்ஜி. ஆகவே இதுதான் அந்த உள்நோக்கிய பொருள்களின் நிலை என்பதை பார்த்தோம். ஆகவே இந்த நிலைகளுக்கு சைவ சித்தாந்தத்தில் இந்த தொகுதியாகிய அணுசக்தி, அதாவது பொருள்களின் உள்நோக்கி செல்லும் போது அதன் இறுதி நிலையின் தொகுப்பு சக்திதான் மாயை என்று வரவிலக்கணம் கொடுக்கின்றது சைவ சித்தாந்தம். இந்த மாயா சக்தி என்பது இந்த சக்திகளின் தொகுப்பு. இந்த சக்திகளின் தொகுப்பைத்தான் மூல மாயை என்று சொல்கின்றார்கள். ஏன் அதை மூல மாயை, மற்றைய உலகியல் பொருட்கள், மற்ற மாயையிலிருந்து தோற்றப்பட்ட பொருட்கள் எல்லாம் மாயா பொருட்கள் என்றும், இந்த பெரும் சக்தியை கொண்ட விடயம் மூல மாயை என்றும் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மூல மாயையிலிருந்து தான் இப்படியான தனு கரண புவன போகங்கள் உருவாக்கப்படுகின்றது. ஆகவே மூல மாயை மற்றையதெல்லாம் மாயா பொருட்கள் என்று சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. அதற்குரிய காரணம்தான் காரணம் இல்லாமல் காரியமாகாது. ஆகவே மாயையை பொறுத்தவரையில் காரணம் என்பது மூலமாயை, காரியம் என்பது மற்றைய உலகியலில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் என்று அதற்கு விடை தரப்படுகின்றது. அடுத்ததாக இந்த மாயை என்பது, இந்த மாயையை படைத்தவர் யார் என்று ஒரு கேள்வியை கேட்கப் போகின்றோம். ஆகவே இந்த மாயையை படைத்தவர் யார் என்றால் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் மாயை ஏற்கனவே இந்த உலகில் அனாதியாக உள்ளது என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. ஆகவே இது அனாதியானது, இதை படைக்க தேவையில்லை, இது படைப்பிலேயே இருக்கின்றது என்பதை இன்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கப் போவோமென்றால் இந்த மாயை என்று சொல்வது ஒரு பெரிய சொல்லு. நாங்கள் இப்போது வேதாந்தத்தில் இருந்து சித்தாந்தத்திற்குள் வந்திருக்கின்றோம். ஆகவே வேதாந்தத்திலும் மாயை என்ற சொல்லி இருக்கின்றது, சித்தாந்தத்திலும் மாயை என்பது இருக்கின்றது. ரெண்டு மாயைக்கும் வித்தியாசம் இருக்கென்பதை பேராசிரியர் சுட்டி காட்டுகின்றார் சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி. அது எல்லோருக்கும், நாங்கள் சித்தாந்தம் படிக்கப் போபவர்களுக்கு அது முதலில் தெரிந்திருக்க வேண்டும். ரெண்டு மாயையையும் நாங்கள் சேர்க்கக்கூடாது, ஓ சிந்திக்கும் முறையில் கூட சேர்த்து சிந்திக்கக்கூடாது. அப்படி சேர்த்து சிந்தித்தோம் என்றால் எங்களுக்கு ஒரு குழப்ப நிலை ஏற்படும் என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே வேதாந்த மாயை என்று என்ன என்பதை பார்த்தோம் என்றால், வேதாந்தத்தில் மாயை என்று சொல்லப்படுவது எந்த பொருள் இல்லையோ அது மாயா என்று வேதாந்தம் சொல்லுகின்றது. அதுதான் வேதாந்த மாயாவின் கருத்து. சித்தாந்த மாயை என்பதன் கருத்து என்னவென்றால், மறைந்து தோன்றுவதுதான் சித்தாந்தத்தில் மாயை. மறந்து விடாதீர்கள், மறைந்து தோன்றுவதுதான் சித்தாந்தத்தில் மாயை. அதாவது எந்த பொருட்களும் அனாதியானது, அது தோன்றும் திரும்ப மறையும், திரும்பவும் தோன்றும் திரும்பவும் மறையும். ஆகவே மறைந்து தோன்றும் என்ற செயலுரிய விடயம்தான் வேத சித்தாந்தத்தில் மாயை என்று சொல்லப்படுகின்றது. இதில் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பார்த்து குழம்பிவிடக்கூடாது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லுகின்றார். அடுத்ததாக மாயை என்பது என்னென்று நாங்கள் முதலே பார்த்திருக்கின்றோம். இந்த மாயை என்ன என்பதை பார்க்கும்போது நாங்கள் உள்நோக்கி போய் அதை சிறு சிறு பொருள்களாக போய் அது அணுக்களாக மாறி அணுக்களின் மொத்த சக்தி, மொத்த கூட்டம்தான் மாயா, மூல மாயை என்று பார்த்திருக்கின்றோம். அதுக்கடுத்ததாக மகிழ்ச்சிக்கு காரணம், இப்போ பொருளை வைத்து பார்த்து விட்டோம். அதிலிருந்து தான் இந்த சத்சங்கத்தை தொடங்கி இருக்கின்றேன். எங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன, வாழ்க்கையில் என்ன முக்கியம் என்று துவங்கினோம். மகிழ்ச்சி தான் முக்கியம். இந்த மகிழ்ச்சிக்கு இப்போது என்ன தேவை என்றதை பார்த்திருக்கின்றோம். மாயையில் இருந்து கிடைக்கும் பொருட்கள் தேவை. இந்த பொருட்கள் மாத்திரம் இருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடுமா என்ற அடுத்த கேள்வியை சைவ சித்தாந்தத்தில் கேட்கப்படுகின்றது. அதற்குரிய பதில் இல்லை. பொருள் மாத்திரம் இருந்தால் பொருள் எங்களுக்கு முன்னால் இருக்கும், அதனால் எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி? இல்லை, அதற்கு ஒரு செயல் வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் அடுத்த விடயம். ஆகவே எங்களுடைய மகிழ்ச்சிக்கு என்ன வேண்டும் என்று பார்க்கும்போது, பொருள் மாத்திரம் இருந்தால் மகிழ்ச்சியை தராது, அதற்கொரு செயல் தேவைப்படுகின்றது. இந்த செயல் என்பது என்ன? இந்த செயலுக்கு தோன்றி நின்று அழியும் இயல்பு உள்ளது என்பது எங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டும். ஏனென்றால் இந்த மாயா சக்தியாக எடுத்தாலும் சரி, இந்த செயல்களை எடுத்தாலும் சரி, எல்லாம் அனாதியானது. கண்மம் என்று இந்த செயல்களை கூறுகின்றோம். மாயை, அடுத்ததாக நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கண்மம். இந்த கண்மத்துக்கு இந்த மூன்று நிலைகளும் ஒன்று, தோன்றி நின்று அழியும் என்பது அதனுடைய விடயம். இந்த செயல்களை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் இதற்கு காரிய செயலும் இருக்கின்றது, காரண செயலும் இருக்கின்றது. மாயையைப் போல்தான், காரிய மாயை காரண மாயை. ஆகவே இந்த கண்மமாகிய இந்த செயலை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது காரியமும் உண்டு காரணமும் உண்டு. அதற்கு நாங்கள் இப்படி எங்களுடைய வகுப்பையே ஒரு உதாரணமாக எடுத்து பார்ப்போம். இன்றைய சத்சங்கத்தை நாங்கள் இப்போது எங்களுடைய கனடா நேரத்தின்படி சரியாக 10 மணிக்கு தொடங்கினோம் காலையில். இந்த சத்சங்கம் 11 மணிக்கு முடியும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த சத்சங்கத்தை எடுத்து பார்க்கும்போது 10 மணி என்பது தோன்றும் நிலை. இந்த சத்சங்கம் 10 இலிருந்து 11 மணி வரை என்பது ஒரு நிற்கும் நிலை, அதாவது சத்சங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. 11 மணி என்பது ஒரு முடிவு நிலை. ஆகவேதான் நீங்கள் எந்த விடயத்தை செயலில் எடுத்தால் கூட உங்களுக்கு இந்த மூன்று நிலைகளும் ஒன்று, அதாவது தோன்றி நின்று மறையும் தன்மை. இதையும் சைவ சித்தாந்தத்தில் விரிவாக கூறப்படுகின்றது. நாங்கள் இங்கே இதை இப்போது சுருக்கமாக பார்த்து கொண்டு போகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய பயிற்சிக்குரிய காரணங்கள், அந்த பயிற்சியை கூட்டுவதற்குரிய முறைகளுக்கு இந்த அடிப்படை காரணங்கள் எங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே பொருட்கள் என்பது மூல மாயையிலிருந்து வந்ததென்று பார்த்துவிட்டோம். அதேபோல் செயல்கள் என்பது மூல கண்மத்தில் இருந்து வந்திருக்கின்றது என்பதையும் பார்த்துவிட்டோம். இனி நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். அது என்னவென்று எல்லோருக்கும் புரிந்திருக்கும். ஏனென்றால் மூன்று மலங்கள் பாசங்களின் மூன்று நிலைகள் என்று பார்த்துவிட்டோம். அது என்ன மாதிரி இந்த ரெண்டு நிலைகளிலும் இருந்து அது தோன்றுகின்றது என்று பார்ப்போம். என்ன மாதிரி அதை சைவ சித்தாந்தத்தில் வரிசைப்படுத்துகின்றார்கள் என்பதை. அதற்கு சைவ சித்தாந்த ஆசிரியர் சொல்லும் ஒரு உதாரணம் என்னவென்றால், ஒருவருடைய ஷர்ட் பாக்கெட்டில் ஒரு பாக்கர் பேனா இருக்கின்றது என்று சொல்கின்றார். பேனை, ஆனால் எனக்கு அந்த பேனையில் விருப்பம், பாக்கர் பேனை, ஆனால் அது இருக்கும் இடமோ இப்போது இன்னொருவருடைய ஷர்ட் பாக்கெட்டில், அதனால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா? அதுதான் அவர் சொல்லும் இங்கு உதாரண கேள்வி. நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இது அது யாருடையோ பாக்கெட்டில் இருக்கின்றது, ஆனால் எனக்கு பார்க்க பயண விருப்பம், எனக்கு அதை வைத்திருக்க வேண்டும் என்று விருப்பம், அதை கொண்டு எழுத வேண்டும் என்று விருப்பம், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது, அது என்னுடைய இது அல்ல, அது இன்னொருடைய பாக்கெட்டில் இருக்கின்றது. ஆகவே அந்த நிலையில் வைத்து என்னுடைய மகிழ்ச்சியை அவர் ஆராய்கின்றார். எனக்கு எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும் என்றால் அந்த பாக்கர் பேனா அவருடைய ஷர்ட் பாக்கெட்டில் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியை தராது. முதலாவது விடயம், அந்த பாக்கர் பேனா என்னுடைய ஷர்ட் பாக்கெட்டுக்குள் வர வேண்டும். சரி, அது வந்துவிட்டால் மகிழ்ச்சியை தருமா? இல்லை. அதற்கு மேலாக நான் எழுத வேண்டும், நான் அந்த பாக்கர் பேனாவை பாவிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் வருகின்றது. ஆகவே நீங்கள் இந்த பாக்கப் பேனா உதாரணத்தை வைத்து பார்க்கும்போது, இந்த பொருள்கள் எல்லாம், இந்த மகிழ்ச்சி, வாழ்க்கையின் மகிழ்ச்சி எல்லாம் பொருள் செயல் மாத்திரம் இருந்தால் காணாது. அந்த செயலை நீங்களாகவே செய்ய வேண்டும். அந்த பொருள் உங்களுடையதாகவே இருக்க வேண்டும். ஆகவே இங்கு ரெண்டு சொற்கள் இங்கு முக்கியப்படுத்தப்படுகின்றது. இந்த உதாரணத்தில் அந்த பாக்கர் பேனா உங்களுடையது, அதாவது எனதாக இருக்க வேண்டும். அதை எழுதுகிறவன் நானாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த உதாரணத்தின்படி நான் எனது என்பது இங்கு வந்துவிட்டது. இப்போது இந்த மூன்றும் இருந்தால்தான் உங்களுக்கு அது மகிழ்ச்சி. பொருள் இருக்க வேண்டும், அந்த பொருளின் செயல் இருக்க வேண்டும், அந்த செயலுக்கு மேலாக அந்த பொருள் உங்களுடையதாக இருக்க வேண்டும், நீங்களே அந்த செயலை செய்ய வேண்டும். ஆகவே இந்த நான் எனது என்ற விடயங்கள் இந்த உதாரணம் மூலமாக சைவ சித்தாந்த பேராசிரியர் இந்த அடிப்படை கருத்துக்களில் எடுத்து கூறுகின்றார். மிகவும் அற்புதமான உதாரணம். ஆகவே இங்கு நாங்கள் மூன்றாம் நிலையை எட்டித் தொடர்கின்றோம். ஆகவே இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களுடைய மகிழ்ச்சி என்பது என்னவென்று பார்த்தோம் என்றால், பொருளா? இல்லை, அது மாத்திரமல்ல. செயலா? இல்லை, அது மாத்திரமல்ல. அதற்கு மேலாக நான் எனதா? முக்கியமாக அதுதான். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேடும் மகிழ்ச்சி. இதை நாங்கள் நாளாந்தம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த மகிழ்ச்சியில். அந்த மகிழ்ச்சியால் எங்களுக்கு இன்பங்கள் துன்பங்கள் வந்து போகின்றன. ஆனால் இந்த மூன்று நிலைகளும் இருந்தால்தான் அது முழு மகிழ்ச்சி என்றும் எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே இந்த மூன்று நிலைகளிலும் இதை பொருளாக பார்க்கும்போது அது மாயை ஆகவும், செயலாக பார்க்கும்போது அது கண்மமாகவும், நான் எனது என்று பார்க்கும்போது அது ஆணவமாகவும் வருகின்றது. இதுதான் இந்த அனாதியாக இருக்கும் முப்பொருள்கள், ஆணவம், கண்மம், மாயை. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கொடுக்கும் விடயங்கள். ஆனால் இதில் இன்னொரு அற்புதமான விடயத்தை பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார். மிகவும் முக்கியமான விடயம், அதை நீங்கள் நன்றாக உள்வாங்க வேண்டும். இந்த ஆணவம் என்றால் என்ன என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றதென்றால், ஆணவம் என்றால் அறியாமை. அறியாமை என்றால் என்ன? இன்னொரு சொல்லும் அதற்கு சொல்லலாம், இருள். ஆகவே பதி, பசு, பாசம் என்பதற்கு நாங்கள் செல்லப் போகின்றோம் அடுத்த படியாக. ஆனால் அதுக்கு முதலாக இந்த மூன்று நிலைகளிலும் பதிநிலை ஒளிநிலையாகவும் பாசநிலை இருள்நிலையாகவுமே காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஆணவ மலம் என்பது அறியாமையை குறிக்கின்றது. அறியாமை என்பது இருள். ஆனால் இங்கு அந்த சைவ சித்தாந்த பேராசிரியர் தந்த ஒரு உபமானம் மிகவும் என்னுடைய கண்களை திறந்தன. அது உங்களுடைய கண்களையும் திறக்கும் என்றுதான் நினைக்கின்றேன். நாங்கள் ஆணவம் என்றால் மேலாக என்ன பற்றி உனக்கு தெரியுமா, என்ற நிலை என்ன, என்னுடைய படிப்பு என்ன, நீ என்ன என்ன நினைக்கின்றாய் என்று இது ஆணவப்படுறதென்று உலகியலில் நாங்கள் சொல்லிக்கொண்டு தெரிகின்றோம். அது ஆணவன்தான் இல்லை என்றதல்ல. ஆனால் ஆணவம் என்றதின் பொருள் அதைவிட மிகவும் பயங்கரம் என்று சொல்லுகின்றார் பேராசிரியர். ஆகவே இந்த ஆணவம் என்பது நான் எனதுதான், அதுதான் அடிப்படை. இருப்பினும் நாங்கள் சிந்திக்கும் திறன் ஓரளவில் தான் நிற்கின்றதே தவிர அதை ஆழம் வரைக்கும் ஊடுருவவில்லை என்று அந்த பேராசிரியர் சொல்கின்றார். இந்த ஆணவ மலத்தை இருளுக்கு ஒப்பாக சொல்கின்றோம். அடுத்த கேள்வியை கேட்கின்றார், இந்த இருட்டு என்பது இருக்கின்றதா? எல்லோரும் சிந்திக்க சொல்கின்றார். அதற்குரிய பதில், இருட்டு என்பது இருக்கின்றது. அது எப்போது இல்லாமல் போகின்றது? ஒளி வரும்போது இல்லாமல் போகின்றது. ஆகவே இந்த இருட்டு என்பது இந்த உலகத்தில் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியுமா? உலகியலில் இருப்பவர்கள் சில நேரம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அது அல்ல கருத்து. இருள் என்பது இருக்கின்றது. இருள் எப்போது வெளிப்படும் என்றால், ஒளி இல்லாது போகும்போது இருள் வெளிப்படும், இருள் இல்லாது போகும்போது ஒளி வெளிப்படும். அதாவது மாறி சொல்லிவிட்டேன், இருள் இல்லாத நிலையை கொண்டு வருவது ஒளி, ஒளி இல்லாது போகும்போது இருள் அந்த நிலைக்கு வருகின்றது. ஆகவே இந்த இருள் என்பது சாதாரண விடயத்தில் நாங்கள் அப்படி சிந்திக்கின்றோம். ஆனால் நாங்கள் இப்போது எங்களுடைய ஆணவ மலத்தில் இருளை பற்றி அறியாமையா, ஆணவம் என்றால் அறியாமையாகவும் அந்த அறியாமையை இருள் என்றும் சொல்லுகின்றோம். அந்த இருள் என்பது பயங்கரமான இருள் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதற்குரிய காரணத்துக்கு அவர் நல்லொரு உதாரணம் சொல்கின்றார். அதற்கு அவர் எடுக்கும் உதாரணம் என்னவென்றால், ஒரு டயபெட்டிக் பேஷண்டை உதாரணத்துக்கு கொண்டு வருகின்றார். அதாவது டயபெட்டிக்குரிய ஒரு நபர். அந்த நபருக்கு அவருடைய அறிவு நிலையில் அவருக்கு தெரியும், தான் இனிப்பு பண்டங்கள் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டால் இந்த டயபெட்டிக்கால் என்னென்ன விளைவுகள் வரும் என்று அவருக்கு ஓரளவாவது தெரியும் அவருடைய உலகியல் அறிவில். இருப்பினும் ஏதாவது ஒரு இனிப்பு பண்டத்தை கண்டவுடன் அவர் அதை சாப்பிட வேண்டும் என்று எத்தனிக்கின்றார். அதற்குரிய காரணம் என்ன? ஆசை. ஆனால் அவருக்கு தெரியும், அதை சாப்பிட்டவுடன் தனக்கு சுகர் கூட போகின்றது, அதனால் பக்க விளைவுகள் எல்லாம் இருக்கென்று தெரியும். இருப்பினும் அந்த ஆசை அவரை விடவில்லை, சாப்பிடுகின்றார். அதை பார்த்து அவர் நண்பர் கேட்கின்றார், டேய் உனக்கு சுகர் இருக்கல்லா, நீ இதை சாப்பிடுகின்றாய், நீ மோசமான நிலைக்கு போகின்றாய் என்றால் அவர் அதற்கு சமாதானமும் கூட சொல்கின்றாராம், அதை பற்றி நீ கவலைப்படாதே, நான் இன்சுலின் எடுக்கின்றேன், ரெண்டு டோஸ் கூட இன்சுலின் எடுத்தால் இந்த இனிப்புக்கு சமனாகிவிடும், ஆகவே நான் ஆல் ரைட் என்று சொல்லுகின்றார். அல்லது நான் மாத்திரை வைத்திருக்கின்றேன், ரெண்டு மாத்திரையை போட்டேன் என்றால் முடிந்துவிடும் என்று. ஆகவே அவர் அதற்கு காரணமும் சொல்லி அந்த இனிப்பை சாப்பிடுகின்றார். அந்த இனிப்பை கொண்டு வந்தது என்ன? அவருடைய ஆசை. அவருக்கு இந்த இனிப்பு சாப்பிடுவதால் தனக்கு என்ன நடக்கும் என்பதும் ஓரளவு தெரிந்ததாக இந்த உதாரணத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தெரிந்திருப்பார்கள் கட்டாயம் வருத்தம் இருக்கின்றவர்கள். ஆகவே அப்படி இருந்தும் அவர் சாப்பிடுகின்றார் அந்த ஆசை மூலமாக. அந்த ஆசையை தூண்டுவது எது என்று பார்த்தால், அதுதான் அந்த ஆணவ மலம், நான் எனது. அந்த நான் எனது என்ற அந்த மலத்தினால்தான் உங்களுடைய அறிவு சொன்னால் கூட அந்த விடயத்தில் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது என்று அந்த ஆணவ மலம்தான் உங்களை தூண்டுகின்றது. இல்லை, நீ சாப்பிடு, ரெண்டு மாத்திரை கூட போடு. ஆகவே இந்த ஆணவம் இருள் என்று ஏன் உபமானம் சொல்லப்படுகின்றது என்றால், வெளிச்சம் வந்தவுடன் இருள் மறைவது போல உங்களுடைய அறிவு நிலை மங்க மங்க அந்த இருள் உள்ளே புகுந்துவிடும். அந்த இருள் வந்து அந்த அறிவை மங்க பண்ணுகின்றது. ஆகவே தான் அவர் சொல்லுகின்றார், சாதாரண இருளும் பருவாயில்லை, ஒளி வரும்போது அது மறைந்து, அது மறைந்த நிலையிலேயே இருக்கும், ஒளி முடியவிட்டால் அது வருமென்று. ஆனால் எங்களுக்குள் இருக்கும் இந்த ஆணவ மலம் என்ற இருள் மிகவும் கொடியது என்று சொல்கின்றார். ஏனென்றால் அது உங்களுடைய ஆசையை தூண்டி 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 விட்டு உங்களுடைய அழிவுக்கே அது வழிகோளுகின்றது. ஆகவேதான் அவர் சொல்கின்றார், சாதகர்கள் எல்லோரும், அடியார்கள் எல்லோரும் விழிப்புணர்வுக்கு வர வேண்டும் இந்த ஆணவ மலத்தை பற்றி. இந்த ஆணவ மலம் என்பது சாதாரணமாக நீங்கள் சொல்லும் நான் எனது என்பதில் மாத்திரம் சிந்தித்து விட்டு நிற்காது, உள்நோக்கி போங்கள், உள்நோக்கி போய் பாருங்கள் இந்த மலத்தின் கொடுமையை. ஆகவே இந்த மலம் இவ்வளவு தூரம் எங்களுக்கு கொடுமை செய்கின்றது, செய்து கொண்டிருக்கின்றது. அதை அறியாமல், அறியாமையால், அந்த ஆணவ மல அறியாமையால் எங்களுக்கு சிறிது அறிவு இருந்தால் கூட அந்த அறிவை இந்த அறியாமை ஆகிய ஆணவம் மழுங்கச் செய்கின்றது. ஆகவே சிந்தித்து பாருங்கள், இந்த ஆணவம் என்பது எவ்வளவு கொடுமை என்று அந்த பேராசிரியர் அற்புதமாக இந்த உதாரணத்தின் மூலம் விளக்குகின்றார். ஆகவே சாதகர்களே, இந்த ஆணவ மலத்தை நாங்கள் வெல்ல வேண்டும். வெல்லுவதென்றால் முற்றாக நாங்கள் அழிக்க முடியாது, மறந்து விடாதீர்கள், இது அனாதி, இது அனாதி, முற்றாக அழிக்க முடியாது. ஆனால் சூரிய ஒளி வந்து இருளை எவ்வாறு நீக்குமோ அதே போல் நாங்கள் பரம்பொருளின் ஒளியை நாடி சென்று பரம்பொருளின் ஒளியை எடுத்து எங்களுடைய ஆணவத்தை நாங்கள் சிறிது சிறிதாக செயலுக்கு கொண்டு வராது அகற்ற வேண்டும். இருப்பினும் ஆணவம் இறுதியில் கூட ஒடுங்கிய நிலையில் இருக்கும், அது எப்பவும் திரும்ப விழிப்பெழுந்து வரும். ஆனால் நாங்கள் இறைவனின் திருவடியை பற்றி விட்டோமாக இருந்தால் அதனால் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, எங்களுடைய அறிவை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே இந்த அடிப்படை சிந்தனையான மாயை, கண்மம், ஆணவத்தை இன்று சிந்தித்தோம். இதை மீண்டும் கேளுங்கள், மீண்டும் எழுதி பாருங்கள், மீண்டும் உங்களுடைய சிந்தைக்குள் கொண்டு வாருங்கள். இந்த மூன்றும் நீங்கள் உங்களுடைய சாதனையில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் அடிப்படையானது ஒன்று என்று சொல்லி, சத்குரு கிரியா பாபாஜிக்கு இந்த சத்சங்கத்தில் கிடைத்த செய்திகளுக்கு நன்றி சொல்லி, உங்கள் எல்லோரையும் கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு சத்குருவின் உதவியுடன் அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்று இங்கு நாங்கள் இருக்கும் இடத்தில் பவக்கட் நேரம் எங்களுடைய சற்சங்க நேரத்துடன் தொடர்பு வந்ததால் பூர்ணமாக சற்சங்கத்தை கேட்க முடியவில்லை. இருந்தாலும் கேட்டவற்றிலிருந்து எனது சிறு குறிப்பை சொல்ல விரும்புகின்றேன். அதாவது நமது வாழ்க்கையில் தேடும் மகர்ஷி பற்றியும், அந்த மகர்ஷி என்ன மாதிரி எவ்விதமாக கிடைக்கின்ற என்பதை பற்றியும், அந்த மகர்ஷியில் உள்ள மூன்று நிலைகள் பற்றிய விவரத்தையும், அத்தோடு இந்த மூன்று நிலைகளோட ஆணவம் கண்மம் மாயை என்பவற்றை பற்றிய தொடர்புகளும் தெளிவாக இன்றைய சற்சங்கத்தில் விளக்கப்பட்டது. அத்தோடு நாங்கள் பரம்பொருளின் வழியை கொண்டு ஆணவனத்தை அழைப்பதற்கு முயற்சி செய்து ஆணவனத்திலிருந்து விடுபட்டால்தான் எங்களுடைய மத்திய ஆன்ம வீடேற்றத்துக்குரிய வழிகள் கிட்டும் என்பதையும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய வீடியோவை கேட்டு திரும்ப அதை பூர்ணமாக வரலாம் என நினைக்கிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ,
நன்றி.
சிவாய நமோம்.
ஓம் நன்றி இறைவனையா, உங்களுடைய சுருக்கத்திற்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. அப்படியே மியூட்டில் இருங்கள். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். கார்த்திகேயன் ஐயா.
ஓம் கிரியா பாபா ஜினமோ,
ஓம் கிரியா பாபா ஜினமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்லதோர் வேலையின் நல்லதோர் செயலில் நம்ம ஈடுபடக்குள்ள பாபாஜியுடைய திருவருளால நல்ல ஒரு சத்சங்கத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். இதை கேட்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. என்ன காரணம்னா, நம்ம கிரியா யோகத்தினுடைய அடிப்படையை வந்து சைவ சித்தாந்தத்துல எப்படி வருது வரவைத்து சொல்லியிருக்காங்க, அது நமக்கு எப்படி வந்து கிடைக்குது என்ற ஒரு விஷயத்தை பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு பெரிய ஒரு மற்ற மகிழ்ச்சி. இது பாபாஜிக்கு முதல் நன்றி. பிரதாப்ல நல்ல விரிவா சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களை கிரியா யோகத்துல எவ்வளவு அடங்கியிருக்குன்னு சொல்லி நல்லா விரிவா சொன்னீங்க. நான் ஒரு சுருக்கமான ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு வாங்கின ஒரு உள்வாங்கின ஒரு விஷயத்த, இந்த ஆணவ மலம் எப்படியெல்லாம் செயல்படும்ன்றது நிறைய கொஞ்சம் குறிப்பு காட்டினீங்க. அதான் உண்மை. ஆணவம் கோபப்படுறது மட்டும் ஆணவம் கிடையாது, வேகப்படுறது மட்டும் ஆணவம் கிடையாது. ஆணவம் எப்படி அனாதியா இருக்குதோ அதுக்குதான் ஆணவத்தை வந்து அனாதின்ட்டாங்க. என்று நீயோ அன்று நான்ன்ற மாதிரி இருக்குது இந்த ஆணவம். இந்த ஆணவம் எப்படிலாம் நமக்கு பயன்படுதுன்றது, இதை வந்து நம்ம வந்து அழிச்சு அதை வெல்ல முடியாது, அதை அறிய உருப்படணும்ன்றதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய நோக்கம். அதுக்குதான் இந்த பயிற்சியே செய்யணும். இந்த பயிற்சியினுடைய அடிப்படையே ஆணவம் அழிஞ்சிடுச்சுன்னா அருள் வந்து சேர்ந்துடும். எல்லா மனிதருக்கும், நமக்கு மட்டும் இல்ல, ஒரு ஒரு உயிர் இதுக்கு கூட ஆணவம் இருக்குன்னு சொல்றாங்க. அது தன்மைக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆறாவது உயிருக்கு, ஆறாவது அறிவுக்கு வந்து அது அதிகப்படியா செயல்பட்டு அது அருள் நிலையை தடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது வினை பயன்லயும் இருக்குது, அறியாமையிலயும் இருக்குது, பல விஷயத்துல இருக்கு, எதிர்விளைவு செயல்லையும் இருக்குது. பல வகையில இந்த ஆணவம் வந்து நம்மள ஆட்கொள்ளும்ன்றதை இது இந்த இந்த ஒரு நாள் நடந்த கிளாஸ வந்து அங்க ஒரு 10 நாளைக்கு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கூட அதுக்கு விடுதலை விடை எடுக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஆணவம். இந்த ஆணவத்தை நம்ம அறிய நிறைய முற்படணும். இந்த எண்ணங்கள் அப்பப்ப வந்து ஒவ்வொரு செயல்லையும் நம்ம விழிப்பா இருந்து, சாதகர்கள் அத்தனை பேரும் இந்த ஆணவத்துல மாட்டாம விழிப்பா இருந்து அதை வெல்றதுக்கு வேண்டிய அறியறதுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா அது தானா வெண்டுக்கும். அறிஞ்சா போதும் அது வெண்டுடும், வெற்றிக்கு பாதையை காட்டும் என்றத ஒரு சிறப்பான சத்சங்கம். அது எல்லாருக்கும் கேட்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. அதை நல்லா நீங்க அறிவுபூர்வமா சிந்திங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா அடுத்த கேள்வியில கொண்டு வச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக அதை தொகுத்தும் அதை வேறு கோணத்திலும் சொல்லியிருக்கின்றீர்கள். மிகவும் அற்புதம். அதில் நீங்கள் சொல்லும்போது தான் நான் இன்னொரு விடயத்தை அதில் குறிப்பு கொடுக்கவில்லையே என்று யோசித்தேன். அதை உங்களுடைய குறிப்பிலிருந்து பாபாஜி கொடுத்து விட்டார். அதாவது இந்த ஆணவ மலத்தில் பேராசிரியர் இன்னொரு கேள்வியை கேட்பார், இந்த ஆணவ மலம் என்பது ஒன்றா பலவா என்று. அதற்குரிய பகுதியை கார்த்திகேயன் ஐயா சொல்லிவிட்டார். அது பல, ஒவ்வொரு உயிர்களிலுமே இந்த ஆணவ மலம் இருக்கின்றது என்பது அதில் ஒரு கருத்து. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா.